ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வணக்கம் அன்பர்களே, இந்திய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
அன்பான நேயர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவரானால் நமது TWR நிகழ்ச்சிகளை உங்கள் போனில் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் கேட்பதற்கு நீங்கள் தொடர வேண்டிய லிங்கை பெற்றுக்கொள்ள radio882.com அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் TWR இந்தியா மீடியா என்று டைப் செய்யுங்கள். TWR இந்தியா மீடியா.
ஆளுகையின் பிரியமானவர்களே, நாம் இன்றிலிருந்து மூன்று யோவான் நிருபத்தை நான்கு நிகழ்ச்சிகளாக பிரித்து தியானிக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த சிறிய நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். இதை மூன்று கண்களுடைய யோவான் என்று அழைப்பது சிறந்தது. ஒரு வேத ஆசிரியர் இந்த மூன்று நிருபங்களையும் ஒரு கண்ணுடைய யோவான் என்றும், இரண்டு கண்களுடைய யோவான் என்றும், மூன்று கண்களுடைய யோவான் என்றும் பிரித்து அழைத்தார். இதை இவ்வாறு நினைவு கூறுவது எளிதாக இருக்கும். இந்த நிருபம் மூன்று கண்களுடைய யோவான் ஆகும். சில வேத வல்லுநர்கள் இந்த மூன்றாவது நிருபம் இறுதியிலே எழுதப்பட்ட உண்டாகும் என்று நம்புகிறார்கள். அதாவது, அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதி முடித்த பின்பு இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளும் வகையிலேதான் உள்ளது. இந்த நிருபங்கள் எல்லாம் முதலாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின் 90-க்கும் 100-க்கும் இடைப்பட்ட காலத்திலே இது எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் இதன் காலத்தை சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யோவான் இந்த மூன்று நிருபங்களையும் மிக நெருக்கமான கால இடைவெளியில் எழுதியிருக்க வேண்டும். ஒரு நிருபத்திற்கும் மற்றொரு நிருபத்திற்கும் இடையிலே வெகு கால இடைவெளி இல்லை என்றே நம்புகிறேன். தன்னுடைய முதலாவது நிருபத்திலே தேவனுடைய குடும்பமானது அன்பினாலேயே இணைக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் வலியுறுத்துகிறார். ஆகவே பிள்ளைகள் ஒருவரையொருவர் நேசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை யோவான் தெளிவுபட கூறியிருக்கிறார். பிள்ளைகள் தங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை நேசிக்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பார்கள். இது பூமியில் உள்ள இந்த வாழ்க்கையின் இயற்கையான சுபாவத்திலேயே உள்ள சாதாரணமான காரியம்தான். இரண்டாவது நிருபத்திலே யோவான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இங்கே உலகத்திலே அநேக விசுவாச துரோகிகள், அந்தி கிறிஸ்துக்கள், வஞ்சகர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூறக்கூடாது என்றும் எச்சரிக்கிறார். நாம் அவர்களுடைய நலனிலே நம்முடைய வீடுகளிலே உபசரிப்பதன் மூலம் கரிசனை காட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் உபசரிக்கிறவர்கள், தாங்கள் ஆதரிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக நடக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டியது அவசியம். அதாவது, ஆதரிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை நம்ப வேண்டும். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். யோவான் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று முதலாம் வசனத்திலேயே யோவான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டவராக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வாசம் பண்ணுகிற கூடாரம் போன்றிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனிதன் இதை விசுவாசிக்கும் வரையிலே அவனுக்கு இரட்சகர் என்பவர் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான மனிதன்தான் என்று மட்டும் நாம் நம்புவோம் என்றால் நமக்கு இரட்சகர் இல்லை. அவர் ஒரு மனிதரானால் நாம் அவருடைய பிறப்பையும் மரணத்தையும் அல்லது உயிர்த்தெழுதலையும் நினைவு கூற வேண்டிய அவசியமில்லை. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்றும், அவர் சிலுவையிலே செய்த காரியமானது நம்மை இரட்சிக்கும் வல்லமையுடையது என்றும் அங்கீகரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஏனென்றால் அவர் தேவகுமாரன். அவர் சரீரத்திலே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த சத்தியங்களை மறுதறிக்கிறவர்களோடு சபை ஐக்கியம் கொள்வதோ அல்லது அப்படிப்பட்டவர்களை ஆதரிப்பதோ கூடாது. யோவான் இன்னும் சற்று தூரம் சென்று இப்படிப்பட்டவர்களை வாழ்த்தவும் கூடாது என்று கூறுகிறார். அவனுக்கு உதவி செய்யவோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ கூடாது என்கிறார். இதை செய்வீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுடைய தீய செயல்களிலே பங்குள்ளவர்களாகிவிடுகிறீர்கள். அவர்களுடைய உடன் பங்காளிகளுமாகிவிடுகிறீர்கள். ஆகவே யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருப்பது தகுதியானதாய் இருக்கிறது. நாம் மூன்றாவது நிருபத்திற்கு வரும்பொழுது யோவானின் இரண்டாவது நிருபத்திற்கும் இதற்கும் சில வழிகளிலே ஒற்றுமை இருப்பதை பார்க்க முடியும். இதுவும் தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்ட ஒன்றாகும். சத்தியம் என்பதுவே இந்த புத்தகத்தின் மைய கருத்தாகவும் இருக்கிறது. சத்தியமானது இங்கே மீண்டுமாக முக்கியமானதாக வலியுறுத்தப்படுகிறது. சத்தியமும் அன்பும் போட்டியிடும் பொழுது சத்தியமே நிலைத்து மேலோங்கி நிற்கும். அதே வேளையிலே கள்ள போதகர்களை நாம் சத்தியத்தின் நிமித்தம் அன்பு கூறக்கூடாது. சத்தியத்தில் நடப்பதே மிகவும் முக்கியமானது. எனவே அன்பும் சத்தியத்திற்கு உட்பட்டதாகிவிடுகிறது. இருந்தபோதிலும் இந்த மூன்றாவது நிருபம் இரண்டாவது நிருபத்திலிருந்து சில வழிகளிலே வேறுபட்டதாயிருக்கிறது. நாம் இந்த நிருபத்திலே குறிப்பாக சில நபர்களை குறித்து வாசிக்கிறோம். மேலும் இரண்டாவது நிருபத்திலே சத்தியத்திலே நிற்பது சிறந்தது, அது பலனை தரக்கூடியது என்று சொல்கிறார். இந்த மூன்றாவது நிருபத்திலே நாம் சத்தியத்திற்காக கிரியை நடப்பிப்பது சிறந்தது என்று வலியுறுத்தி கூறுகிறார். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்வாறு கூறுகிறார், தேவனுக்குள் என் வாழ்வு அது ரட்சிப்பு, தேவனோடு என் வாழ்வு அது ஐக்கியம், ஆனால் தேவனுக்காக என் வாழ்வு என்பது அவருக்காக செய்யும் பணியை குறிக்கிறது என்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்குள் தேவனோடு இருந்தாலும் தேவனுக்காகவும் வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நிருபம் தேவனுக்காக என் வாழ்வு என்பதை குறித்தே சொல்கிறது. அது சத்தியத்திலே நடப்பதையும் கிரியை செய்வதையும் குறிக்கிறது. அன்பு ஒழுங்கற்று போகலாம், அது தவறான வழியிலே நடத்தப்படலாம். அது சத்தியம் என்ற வரையறைக்குள்ளே கூறப்படாவிட்டால் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாக மாறிவிடும். நாம் இந்த புத்தகத்தை இவ்வாறு பிரிக்கலாம். அதாவது முதலாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை காயுவை குறித்து பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் பிரியமான சகோதரன் இவர். அடுத்ததாக ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியிலே முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு என்பவனை குறித்து பார்க்கிறோம். இறுதியாக பன்னிரண்டு முதல் பதினான்கு வசனம் வரையிலேயும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனும் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவனுமாகிய தெமேத்ரியுவை குறித்து பார்க்கிறோம். தனிப்பட்ட நபரை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டுமென்றால் இந்த தியோத்ரேப்பு, தெமேத்ரியு, தேமா போன்றவர்களை எடுத்து அழகாக பிரசங்கிக்கலாம். இவருடைய பெயர் ஆங்கிலத்திலே டி என்ற எழுத்திலே ஆரம்பமாகும். தேமாவை குறித்து பவுல் இரண்டு தீமோத்தேயு நான்காம் அதிகாரத்திலேயும் கொலோசியர் நான்காம் அதிகாரத்திலேயும் பிலேமோன் 23-24 போன்ற பகுதிகளிலேயும் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். தேமா பவுலோடு உடன் வேலையாளாக இருந்தார். ஆனால் இவர் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போனார் என்று பார்க்கிறோம். முதலாவது நூற்றாண்டிலே உள்ள ரோம பேரரசில் உள்ள பிரபலமானவர்களின் பட்டியலை சேகரித்தோம் என்றால் அதிலே இந்த நபர்கள் எல்லாரும் இடம்பெற்று விடுவார்கள். வேதமும் இவருடைய பெயரை நமக்கு தருகிறது. இவர்களுடைய நடக்கைகள் நம்முடைய சில கேள்விகளுக்கு ஆர்வம் தரக்கூடிய பதிலை தருகிறதாயிருக்கிறது. முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் எவ்வாறு தேவனுக்குள்ளாக நடந்து கொண்டார்கள்? எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மறித்தார்களா? எல்லாருமே விசுவாசத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக காணப்பட்டார்களா? கிறிஸ்துவை அவர்கள் குறிப்பிடத்தக்க வகையிலே பின்பற்றி சென்றார்களா? கோடிக்கணக்கான மக்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகளிலே கிறிஸ்துவனிடத்திலே திரும்பிய பொழுது ஒரு சாதாரண விசுவாசி எவ்வாறு தேவனிடத்திலே திரும்பினான்? இதுபோன்ற கேள்விகளுக்கு சிறந்த பதிலை இங்கே நாம் காண்கிறோம். இந்த நிருபத்திலே தேவனுடைய சிறந்த மனிதர்களிலே இரண்டு பேரை குறித்து பார்க்கிறோம். ஒன்று காயு, மற்றொன்று தேமேத்ரியு. அந்த மனிதர்கள் தேவ விசுவாசத்திலே உண்மையிலேயே நிலை நின்றவர்கள். அதேவேளையிலே இங்கே சிறப்பற்ற ஒரு மனிதனையும் குறித்து பார்க்கிறோம். தியோத்ரேப்பு என்பவன் விசுவாசத்திலே நிற்பதை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் செய்யும் ஒரு மனிதனாய் இருந்தான். மூன்று யோவான் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இங்கே மூப்பன் என்று யோவான் தன்னை அழைக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாம் நிருபத்திலேயும் இவர் அவ்வாறே தன்னை அழைத்துக் கொண்டார். இது அவருடைய வயதை குறிக்க வாய்ப்பிருக்கிறது. அவருடைய வயது அப்பொழுது 90 இருந்திருக்கும். எனவே அவர் வயதின் அடிப்படையிலே ஒரு மூப்பர்தான். அப்பொழுது இவர் மூத்த குடிமகனாக இருந்தார். மேலும் அன்றைய சபையிலே மூப்பர் என்பது சபை அலுவலர்களிலே முக்கியமான பொறுப்பு. யோவான் இந்த காரியத்தை உரிமை கோர வாய்ப்பிருக்கிறது. உண்மையிலே அவர் இதைவிட அதிகமாகவே உரிமை கோர வாய்ப்பிருக்கிறது. எப்படி என்றால் அவர் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காயு என்பவர் யோவானின் நண்பர்தான். நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு கடிதம் எழுதும்பொழுது எவ்வாறு எழுத மாட்டீர்கள் இல்லையா? மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு உங்களுடைய பதவியை குறிப்பிட்டோ படிப்பை குறிப்பிட்டோ எழுத மாட்டீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள். அவர்களுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் உங்களை என்ன பெயரிட்டு செல்லமாக அழைத்தார்களோ அந்த பெயரிலேயே கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை அவர்களுக்கு அனுப்புவீர்கள். யோவான் இங்கே தன்னுடைய நெருங்கிய நண்பருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஆகவே மிகவும் சாதாரணமாக மூப்பனாகிய நான் எழுதுகிறது என்று ஆரம்பிக்கிறார். நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு என்று சொல்கிறார். இது ஒரு இனிமையான வாக்கியம் இல்லையா? யோவான் இந்த கடிதத்தை அங்குள்ள விசுவாசிகளுக்கு காயுவின் பெயரிட்டு எழுதுகிறார். காயு அந்த ஆதி திருச்சபையிலே நேசிக்கப்படுகிற பிரியமான சகோதரனாக காணப்பட்டார். இங்கே நான்கு முறை பிரியமானவனே என்று குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கலாம். முதலாம் வசனத்திலே, இரண்டாம் வசனத்திலே, ஐந்தாம் வசனத்திலே, மேலும் பதினொன்றாம் வசனத்திலேயும் பிரியமான என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோவான் இந்த காயுவை தனிப்பட்ட முறையிலே புரிந்து கர்த்தர்க்குள் நேசிக்கிறார். இப்பொழுது அவர் இருக்கிற சபைக்கு இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். சத்தியத்தின்படி நேசிக்கிற என்றும் இதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக காயு ஆரோக்கியமான சத்தியத்திலே நடக்கிறவர் என்பதை நமக்கு உடனே அறிவித்து விடுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை ஏற்றுக்கொண்டவர். மேலும் இவர் விசுவாசத்திற்காக நின்றவர். இவர் விசுவாசத்திற்காக நின்றவர் மட்டுமல்ல, அதற்காக கிரியை செய்தவர். அவர் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தவர். என பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் சரியாக செயல்பட வேண்டும், சரியானதை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையின் எந்த காரியத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு உண்மையாய் இந்த சத்தியம் இருக்கிறது. இப்பொழுது மூன்று யோவான் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் காயுவை குறித்து அதிகமாக சிந்தித்தார். அது மட்டுமல்ல, அவர் யோவானுக்கு மிகவும் நெருக்கமானவரும் கூட. ஆகவே மீண்டும் அவரை பிரியமானவனே என்று சொல்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். காயு பொருளாதாரத்திலே செழித்தோங்குவது மட்டுமல்ல, அவர் ஒரு செல்வந்தனாக இருந்தார் என்பது தெளிவாகிறது. யோவான் சொல்கிறார், உன்னுடைய ஆரோக்கியத்திலும் செழித்திருக்கும்படி விரும்புகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, காயு ஒரு ஆரோக்கியமற்ற மனிதர் என்று வேத வல்லுநர்களிடையே கருத்து இருக்கிறது. அடுத்ததாக, உன் ஆத்மா வாழ்கிறது போல என்று சொல்கிறார். காயு ஆத்மாவிலும் செழிக்க வேண்டும் என்று யோவான் விரும்புகிறார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோயாளிகளாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு சரீர பிரகாரமாக நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் மோசமான நிலை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரண்டுமே முக்கியம். உடல் ரீதியாக ஆரோக்கிய நிலை அவசியம். ஆனால் அநேகர் உடல் ரீதியான ஆரோக்கியத்தை இழந்து போகிறவரை இது இத்தனை முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்கிறதில்லை. அது தேவனுடைய ஊழியத்திற்கு எவ்வளவு அவசியமானது! அதேபோல ஆவிக்குரிய ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம். சரீரத்திற்கு ஆரோக்கியம் தேவையானது போல விசுவாசியின் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்தம் என்ற ஆரோக்கியம் அவசியம். ஆவிக்குரிய ரீதியிலே ஆரோக்கியம் என்பது பரிசுத்தம். அது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதையும் கிருபையிலே பெருகுவதையும் குறிக்கிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்றைய நாட்களிலே அநேக தேவனுடைய ஊழியர்கள் பிரயாணம் செய்து தேவனுடைய வார்த்தையை உபதேசித்துக் கொண்டு ஊழியத்தை செய்து வந்தார்கள். காயு அவர்களுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து உபசரித்து வந்தார். காயு ஒரு பரந்த மனதை உடையவர் மட்டுமல்ல, அன்பிலே நடந்தவர் மட்டுமல்ல, சத்தியத்திலும் நடந்தார். அவர் இந்த போதகர்களை சோதித்து அறிந்திருந்தார். தன்னுடைய உடல் நல குறைவின் மத்தியிலேயும் மற்றவர்களை உபசரிப்பதிலே இவர் மிகவும் உற்சாகமானவராய் செயல்பட்டார். அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்களை எவ்வாறு உபசரிக்கிறீர்கள்? கடவுளுடைய ஊழியர்களை, விசுவாசத்திலே மற்றவர்களை ஊண்ட கட்டுகிறவர்களை எவ்வாறு நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? மூன்றியவான் மூன்றாம் வசனத்தை பாருங்கள். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பயணம் செய்து பணி செய்யும் அநேக சுவிசேஷ ஊழியக்காரர்கள் இந்த காயுவால் உபசரிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் யோவானிடத்திலே வந்து காயுவின் அன்பான உபசரிப்பை குறித்தும் அவர் சத்தியத்திலே நடப்பதை குறித்தும் சாட்சியாக அறிவித்தார்கள். அவர்கள் அநேகரிடத்திலே, நீங்கள் காயு முக்கியமான பொறுப்பிலே இருக்கும் சபைக்கு சென்றீர்கள் என்றால் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதை கண்டுகொள்ள முடியும். அவர் ஒரு பணக்காரர் மட்டுமல்ல, தாராள மனப்பான்மை உள்ளவர் மட்டுமல்ல, நான் அவருடைய வீட்டிலே உபசரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய நாட்களிலே இப்பொழுது இருப்பது போல தங்கும் விடுதிகள் எல்லாம் கிடையாது. ஒருவேளை அவை இருந்திருக்கும் என்றால் இந்த பயணம் செய்து பணி செய்யும் ஊழியர்களை அவர்கள் அங்கே தங்க வைத்திருப்பார்கள். பொதுவாக ரோம சாம்ராஜ்யத்திலே சிறிய சிறிய சத்திரங்கள் தான் இருந்தன. அவைகள் சுத்தமில்லாதவைகளாக பாவம் நிறைந்த இடமாக காணப்பட்டன. ஆகவே அன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட ஊழியர்களை தங்கள் வீடுகளிலேதான் அவர்கள் தங்க வைத்து உபசரித்தார்கள். 3வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதொரு சாட்சியை மற்ற சகோதரர்கள் காய்வை குறித்து சொன்னார்கள். இதுவே அவரை பற்றிய அவர்களின் கணிப்பு. சத்தியம் என்பது அப்போஸ்தலர்களின் உபதேசத்தையும் போதனையையும் குறிக்கிறது. சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்பது உபதேசத்தை மாத்திரமல்ல நடக்கையையும் குறிக்கிறது. சத்தியத்தில் நடப்பதே ஒரு விசுவாசிக்கு அடையாளமாகும். சத்தியமே முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. ஒரு கிறிஸ்தவனின் உன்னதமான குறிக்கோள் எதுவென்றால் அவன் சத்தியத்திலும் ஒளியிலும் நடக்க வேண்டும் என்பதே. நீங்கள் எவ்வாறு நடக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எங்கே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்களா? சத்தியத்தில் நடத்தல் என்பதற்கு சரியான நடக்கையோடு நடத்தல் அல்லது சகோதர அன்போடு நடத்தல் என்றும் அர்த்தமாகும். ஆதி திருச்சபையிலே உபதேசிக்கும் ஊழியத்திலே இருந்தவர்கள் காயுவின் பட்டணத்திற்கு வந்து அவருடைய சபைக்கு சென்றபொழுது அங்கே உண்மையான சகோதரர்களுக்கு கதவு விரிவாக திறந்திருப்பதை கண்டார்கள். காயுவிற்கு ஆவிக்குரிய பகுத்துணர்வு உண்டு. எவரெல்லாம் உண்மையான விசுவாசிகள், யாரெல்லாம் கள்ள போதகர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு மனிதனுடைய உறவு இயேசு கிறிஸ்துவோடே எவ்வாறு இருக்கிறது என்பதைக் கொண்டு நாம் இதை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சரியாக சிந்திக்கவில்லை என்றால் உங்களுடைய காரியங்களிலே சரியாக இருக்க முடியாது என்று ஒரு தேவ மனிதர் கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக சிந்திக்க வேண்டும். அவரை குறித்து சரியாக நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டும். மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இந்த சகோதரர்கள் இவ்வாறு சாட்சி பகிர்ந்தார்கள். காயு எங்களை கவனமாக சோதித்து அறிந்து கொண்டார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை விசுவாசிக்கிறோமா என்றும், கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மற்றும் அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த அவருடைய மீட்பின் பணி போன்றவற்றை நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதை அவர் சோதித்து அறிந்து கண்டுகொண்டார். நாங்கள் இவற்றை விசுவாசிக்கிறோம் என்பதை அவர் கண்டுகொண்ட பின்னர் அவர் தன்னுடைய வீட்டை திறந்து எங்களை ஏற்றுக்கொண்டார். நாங்களும் சகோதர அன்புடையவர்களாக இருக்கிறதை அவர் கண்டபொழுது அவருடைய இருதயம் எங்களுக்காக திறந்தது என்று கூறியிருப்பார்கள். என்ன அருமையான சாட்சி இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமது வீட்டிற்கு வந்து போகிறவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்கள் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஊழியர்களை நீங்கள் சோதித்து அறிந்து ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதையும் சற்றே எண்ணி பாருங்கள். அல்லது இயேசு என்ற பெயரை கூறிவிட்டார், அது போதும் என்று அப்படியே அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியே ஏற்றுக்கொள்வது தவறு. பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலே ஊழியர்களை சோதிக்க வேண்டியது அவசியமானது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அவர் தனது சுய லாபத்திற்காக செயல்படும் ஒருவராய் இருப்பார் என்றால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் யார் யாருக்கு உதவி செய்கிறீர்கள், அவர்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்பதற்காக உதவி செய்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாயிருக்கிறதா? அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தின் விளைவாக கனிகள் காணப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். மற்றொரு உண்மையையும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா சுகமாக வாழ்கிறது மட்டுமல்ல, சரீரத்திலும் நாம் கர்த்தருக்காக சுகமாக வாழ்வதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம். அன்படி நாளே ஆத்மா வாழ்க்கை குறித்து மட்டும் சிந்தித்துவிட்டு சரீரத்தை நாம் போஷிக்க வேண்டியபடி போஷிக்காமல் இருப்போம் என்றால் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்கிறோம் என்பதை இந்த நிருபம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யோவான் அப்போஸ்தலன் மூலமாக இந்த அருமையான நிருபத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யார் யாரை குறித்து எப்படி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்தோம். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சகோதர அன்பிலே தொடர்ந்து ஆத்மா வாழ்கிறது போல எல்லா காரியங்களிலேயும் உமக்குள்ளே வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் காரியத்திலே கவனமுள்ளவர்களாயிருக்க நீரே எங்களுக்கு ஞான இருதயத்தை தர வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 138:6.